கசப்பனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 14.
நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் இல்லென்பாரும் ஒராள் நடரும் விடரும் துர்த்தரும் என்பார் என்று எழுதுவார். இதிலே நடர் என்று ஒரு சொல் இருக்கிறது. இந்த குரல் வர்ற பொழுது அந்த இடத்தை படிப்போம். நடர் என்றால் நாடகக்காரர் என்று அர்த்தம். இவர்களை எல்லாம் சிற்றினத்திலே சேர்க்கிறார்கள். ஏன் சிற்றினத்திலே சேர்க்கிறார்கள் என்றால், நம் அகத்திலே இருக்கிறது புறத்திலே தெரிய வேண்டும். அப்படிதான் கடவுள் நம்ம உடம்ப செட் பண்ணி இருக்கிறான். நம்ம உடம்ப கடவுள் அவனை போல ஒரு ஆர்கிடெக்ட் உலகத்துல கிடையாது. இந்த உடம்பை அமைச்சிருக்கிற விதம், இந்த உடம்பு உங்க உயிர் தான் பழக போகுது, ஆனா உடம்பு ரூபமா தானே பழக போறேன். இப்ப நீங்க உங்கள்கிட்ட நான் வருகிறேன், கோபமா இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சு அந்த தெரிஞ்சா நான் அந்த நேரம் மெல்ல விலகிடலாம். அதெல்லாம் பின்னுக்கு சொல்ல போற. கோபமா இருக்கிறது எனக்கு எப்படி தெரியுது? உங்க தோற்றத்துல பார்க்க தெரியும். ஏனென்றால் உள்ள உணர்வு உடம்பிலே படும். அதனால் மெய்ப்பாடு என்று எங்களுக்கு ஒரு பகுதியே இருக்கிறது தொல்காப்பியத்திலே, மெய்ப்பாடு. அதுலதான் நாடகம் எல்லாம் வரும். அப்ப உள்ளத்திலே இருக்கிறது உடம்பிலே பார்த்தா தெரியும் கோபம். கோபத்துக்கு சில மெய்ப்பாடுகள் உண்டு. என்னென்றால் புருவம் உயரும், நெற்றி வரை புருவம் உயரும். இது ஒரு உரிமைப்பாடு. உதடு கடிபடும். இதெல்லாம் கம்பன் போன்றவர் நாங்கள் ரொம்ப தூரம் இன்றைக்கு போயிட்டேன், போகவில்லை, சும்மா சுருக்கமாக சொல்லுகிறேன். உதடு கடிபடும் என்றால், உதடு கடிக்கிறதுல ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று மேலுதட்டை கீழ்பல்லால கடிக்கிறது, அடுத்தது கீழ் உதட்டை மேல் பல்லால கடிக்கிறது. ரெண்டுக்கும் வேற வேற பாவம் வரும். இதெல்லாம் தமிழ் படிச்சா தெரிஞ்சு கொள்ளலாம். இங்க பாருங்க, கீழ் உதட்டை மேல் பல்லால கடித்தால் கோப பாவம் வந்துவிடும், மேலுதட்டை கீழ்பல்லால கடித்தால் சோக பாவம் வந்துவிடும். இப்ப இது மட்டும் படிச்சிருக்கீங்க, எங்கேயாவது விருப்பப்படாத ஒருத்தருடைய செத்த வீட்டுக்கு போக வேண்டி வந்துட்டுது, கவலையே வருதில்லை, ஒன்னும் பண்ண தேவையில்லை, மேல் உதட்ட கீழ்பல்லால கடிச்சு கொண்டிருந்தா ஐயோ இந்தால் ரொம்ப கவலையா இருக்குதுன்னு மற்றவர்கள் நினைப்பார். மெய்ப்பாடு படிச்சு அதெல்லாம் தெரியும், மேல கடிச்சு பாருங்க அது தெரியும். இதெல்லாம் மெய்ப்பாட்டில் உள்ள விஷயம். இப்போ உடம்பை கடவுள் அப்படி இயற்கையா படிச்சிருக்க, கோபம் வந்தால் இந்த மெய்ப்பாடு இன்னென்னத்துக்கு இன்னென்ன மெய்ப்பாடுன்னு இருக்கிறது, தெரிஞ்சா தான் நம்ம வாழலாம். நாடகக்காரர் வேலை என்ன என்றால், இப்ப ஒருத்தன் கோபப்படுகிறான், ஆனா உள்ளுக்கு அவனுக்கு கோபமே இருக்காது. சிவாஜி கணேசன் மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா இஞ்சி எடுத்து கொடுத்தா அவர் கோபமாவா பேசியிருப்பார்? உள்ளுக்கு இன்றைக்கு வீட்டுல என்ன சாம்பார் ஒன்று நேச்சு கொண்டு பேசியிருப்பார். ஏனென்றால் பயிற்சி வயத்தாலே அது அவர்களுக்கு வெளியில ஒன்று உள்ளுக்கு ஒன்றாக இருக்க முடியும். அப்படியானவர்களோடு பழகுவது கஷ்டம். உலகத்தை ஏமாற்ற முடியும், உலகத்தை ஏமாற்ற முடியும். அதனாலே தான் அதை கொண்டு போய் அங்கே சேர்த்தார்கள். ஆகவே உள்ளுக்கு இருக்கிறது தான் வெளியிலே இருக்க வேண்டும். மனமும் உடம்பும் அதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். அப்படியான ஆக்களுக்கு கிட்ட என்னை விட்டுடாதே என்றார் திரு வள்ளலார். அப்ப இது நமக்கு புரிய வேண்டும். இது எந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லுங்க. ஆமா, சிற்றினம் சேராமைன்றதுல இதுதான். இது என்னாவது உள்ளொன்று வைத்து, மனது என்பது ரொம்ப முக்கியம். மனத்தினுடைய செயற்பாடுகளை வைத்துத்தான் நீங்க அந்த குரலை வாசிங்க, நான் சொல்றேன் அந்த இடம் வரும்.
குற்றம் தீயன சிந்தித்தல் பிறர் அறிதல் வேண்டி செய்கின்றன ஆகலின் ஆகுல நீர என்றார். மனத்து மாசுடையன் ஆய வழி அதன் வழி ஆகிய மொழிமெய்களால் செய்வன பயனில என்பதும் பெறப்பட்டது.
அதாவது மனத்தில எனக்கு குற்றம் இருக்கிறது, ஆனா செயலாலே செய்தால் என்ன என்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வதாகிய குற்றம் வரும். மனத்திலே நல்லது இருக்கிறது, வெளியிலே செய்யாவிட்டால் கூட குற்றம் இல்லை. ஏனென்றால் அது என்றோ ஒரு நாள் மனதில நினைப்பு செயலாகிவிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, திருவள்ளுவர் சொல்லுகிற விஷயத்தில ஒன்று, எண்ணத்தில் உறுதிப்பட்டால் அது என்றைக்கோ செயலாகும். நான் என் வாழ்க்கையில ஒரு ஒரு லட்சியமாக கொண்ட குரல் அதான், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பறின். நீ நினைச்ச நினைப்புல உறுதியா இருப்பாயானால் நீ நினைச்ச நினைப்பு செயலாகும். திருவள்ளுவர் ஒரு நாளும் அப்படி ஒரு சொல் போட மாட்டார், தேவையில்லாத ஒரு சொல் போட்டிருக்கிறார். இங்க பாருங்க, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, இதுல எண்ணு எண்ணிய எய்துவ போதாதா? எண்ணிய எய்துவ திண்ணியராக பெறின் போதும். திருவள்ளுவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் என்றார். என்னவென்றால், நீ ஒரு காரியத்தை உறுதியாக நினைத்தால் நீ எப்படி எப்படி நினைத்தாயோ அப்படி அப்படி நடக்கும், அப்படி எப்படி நடக்கும். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது பேச்சாளனாக வேண்டும் என்று எனக்கு முதல் ஆசை இல்லை, பின்னக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. அந்த நேரம் பார்த்து எங்க ஊர்ல என்ன நான் ரிசல்ட்ஸ் போதாம என்னை வெளியில் அனுப்பிட்டார்கள். எனக்கு அந்த வருஷம் பூரா ஏக்கம், என் கல்லூரியில் திருப்பி போய் நான் பேச வேண்டும், நானே ஒரு சபை மனதில் அமைச்சு பேசுவேன் என் அனுபவம் சொல்றேன். அப்ப என்னுடைய ஆசிரியர்கள் தெரியும், அதிபர் தெரியும், நான் சும்மா மனதில் கற்பனை பண்ணுவேன், இந்த சீட்ல இவர் இருப்பார், இந்த சீட்ல இவர் இருப்பார், இந்த சீட்ல இவர் இருப்பார், நான் நின்று இந்த இடத்துல இருந்து பேசுவேன், எங்க கல்லூரி மகாத்மா காந்தி வந்த கல்லூரி, அப்ப அந்த இடத்துல நின்று பேசுவேன். இதெல்லாம் எனக்கு 24 மணித்தியாலமும் அதுதான் கற்பனை, மேல படிச்சு வரவன்னு நினைக்கல, அந்த இடத்துல பேசவன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீர்கள், அதே இடத்திலே நான் நின்று பேசினேன், யார் யார் எங்க எங்க இருப்பார்கள் என்று நான் கற்பனை பண்ணினேனோ அவர்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிற காட்சி நான் கண்டேன். இது ஏதோ என் சிறப்பு என்று சொல்வேன், எல்லாருக்கும் இது நிகழும். என்ன திண்ணியராக பெறின், மனதிலே ஒரு காரியத்தை நீ நினைத்து, அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு சொல் போடுகிறார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவன், நீ நினைச்சபடி நடக்கும், நினைச்சது நினைச்சபடி நடக்கும். ஆகவே மனக்காரியத்திலே இருந்து புறத்திலே இல்லாவிட்டால் குற்றம் இல்லை, அது என்றோ விளைந்துவிடும். மனதிலே இல்லாமல் புறத்திலே இருந்தால் வேறில்லாத மரம் போல் அது என்றோ விழுந்துவிடும். இதைத்தான் இந்த குரலில் சொல்கிறார்.
மனத்து மாசுடையன் ஆய வழி அதன் வழியாகிய மொழி மெய்களால் செய்வன பயனிலை என்பதுவும் பெறப்பட்டது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு பிறர் ஆக்கம் பொறாமையும், அவா புலன்கள் மேல் செல்கின்ற அவாவும், வெகுளி அவை ஏதுவாக பிறர்பால் வரும் வெகுளியும், இன்னாச்சொல் அதுபற்றி வரும் கடும்சொல்லும் ஆகிய நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்நான்கினையும் கடிந்து இடையராது நடந்தது அறம் ஆவது. இதனால் இவற்றோடு விரவி இயன்றது அறம் எனப்படாது என்பதுவும் கொள்க. இவை இரண்டு பாட்டானும் அறத்தினது இயல்பு கூறப்பட்டது.
நாங்கள் படித்த குறளிலே ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்பாயெல்லாம் செயல் என்ற குறளை தாண்டி வந்துவிட்டோம். அதில் ஒரு இடத்துக்கு விளக்கம் சொல்லவில்லையே என்று ஒரு நண்பர் நினைவூட்டினார். அது ரொம்ப முக்கியமான இடம் என்றபடியால் அந்த இடத்தையும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒள்ளும் வகையான் என்றால் உன்னாலே எந்தெந்த வகையில் செய்ய முடியுமோ என்பது அர்த்தம். அறம் இரண்டு கூறாக பிரிக்கப்படுகிறது. இல்லறம் துறவறம் என்று அறம் ரெண்டு கூறாக பிரிக்கப்படுகிறது. உன்னாலே எந்தெந்த வழியெல்லாம் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ என்று சொல்லி பொதுப்பட சொன்னபடியால், இல்லறத்தான் எப்படியெல்லாம் அறம் செய்ய வேண்டும், துறவறத்தான் எப்படியெல்லாம் அறம் செய்ய வேண்டும், அதற்கான வரையறை என்ன என்பதை சொல்வதற்காக பரிமேலழகர் ஒரு அடி சேர்த்திருக்கிறார். அதை நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன். பரிமேலழகருடைய வார்த்தையிலே அந்த சொல்லை கேட்டுவிட்டு அதற்கு சொல்லிவிட்டு பழையபடி நாம் விட்ட இடத்துக்கு போவோம்.
இயலும் திறமாவது இல்லறம் பொருளளவிற்கு ஏற்பவும் துறவரம் யாக்கை நிலைக்கு ஏற்பவும் செய்தல் ஓவாமை.
இதுக்குத்தான் நாங்கள் பரிமேலழகர் ஊடாக படிக்க வேண்டும் என்று சொல்வது. திருவள்ளுவர் எப்படி யதார்த்தம் மீறாமல் அறம் சொல்லுவாரோ அப்படியே பரிமேலழகரும் யதார்த்தம் மீறாமல் அறம் சொல்லுவார். இல்லறத்தானுக்கு அறம் எல்லா வகையிலும் செய்வது என்று சொன்னாரே, அது எப்படி என்றால், இல்லறத்தானை பொறுத்தளவிலே அவன் அறமும் செய்வதென்பது அவனுடைய பொருளாதார நிலைக்கேற்ப அறம் செய்ய வேண்டும். இதை சொல்லுகிறார். துறவரத்தான் அறம் எப்படி செய்ய வேண்டுமானால், அவனுடைய யாக்கை, யாக்கை என்பது உடம்பு, உடம்புக்கு என்ன அவனுக்கு விரதங்கள் வகுக்கப்படுகின்றன. அப்போ உடல் நிலைக்கேற்பதான் விரதங்கள், துறவிக்குத்தான் விரதங்கள் சிறப்பாக உரியது, இல்லறத்தார்க்கும் உரியது, சிறப்பாக துறவிக்கு உரியது. ஆகவே இல்லறத்தான் அறம் செய்கிற பொழுது தன்னுடைய பொருளாதார நிலை அறிந்து செய்ய வேண்டும். இது பரிமேலழகர் சொன்ன உடனே நம்ம பலவீனத்துக்கு இதை ஒரு பலமாக பயன்படுத்தக்கூடாது. பரிமேலழகரே சொல்லியிருக்கிறார், பொருளாதாரத்துக்கு ஏற்ப செய்யென்று. என்றால் நம்முடைய எல்லைக்கப்பால் போய் தோற்று போகவிடக்கூடாது என்ற அர்த்தமே தவிர எல்லைக்குள்ளே செய்யக்கூடிய வகையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதற்கு பொருள். துறவிக்கு துறவியை பொறுத்தளவிலே உடம்பு இடம், அதாவது ரொம்ப கடுமையான விரதம் பிடிக்கிறேன் என்று நோய்வாய்ப்பட்டு விடுத்து விட்டால் கடைசியிலே விரதமும் போய்விடும் துறவும் போய்விடும். ஆகவே துறவிக்கு உடலளவுதான் எல்லை, இல்லறத்தானுக்கு பொருளளவுதான் எல்லை என்பதை வகுத்து சொல்லி இருக்கிறார். அந்த இடத்தை தனித்து சொல்லாமல் விட்டபடியால் அந்த இடத்தை சுட்டினேன். இனி பழைய இடத்துக்கு போகலாம்.
குறள் 5. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். உரை: அழுக்காறு பிறர் ஆக்கம் பொறாமையும், அவா புலன்கள் மேல் செல்கின்ற அவாவும்.
முதல் ஒரு தரம் அவர் வாசிக்க கேட்போம், பிறகு அந்தந்த இடத்தை விளங்குவோம்.
வெகுளி: அவை ஏதுவாக பிறர்பால் வரும் வெகுளியும், இன்னாச்சொல் அது பற்றி வரும் கடும் சொல்லும் ஆகிய நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்நான்கினையும் கடிந்து இடையராது நடந்தது அறம் ஆவது. உரை குறிப்பு: இதனான் இவற்றோடு விரவி இயன்றது அறம் எனப்படாது என்பதுவும் கொள்க. இவை இரண்டு பாட்டானும் அறத்தினது இயல்பு கூறப்பட்டது.
நாலு விஷயங்கள் மனத்திலேதான் அறத்தினுடைய முக்கிய தன்மை தங்கி இருக்கிறது என்று முன்னே சொல்லிவிட்டார். இப்ப சொல்லுகிறார், அறத்திலே நாலு விஷயங்கள் நிச்சயம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த குறளிலே வகுக்கிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சம் இழுக்கா என்றது அறம். அதில் ஒரு இலக்கணம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது, முன்பும் சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நிகழ்கால வினையை குறிப்பிட வினை முடிவுகள் நாங்கள் இப்பொழுது ரெண்டே ரெண்டு முடிவு தான் வைத்திருக்கிறோம். ஒன்று, அது எப்படி என்றால் கின்று கிரு, கின்று கிரு, இது ரெண்டும் நிகழ்கால வினை முடிவுக்கு நாங்கள் வைத்திருக்கோம். செய்கின்றான் கின்று, செய்கிறான் கிரு, இப்போ நாங்கள் பயன்படுத்துகிறோம். பழைய காலத்திலே நிகழ்கால வினை சொல்வதற்கு இன்னொரு வினை முடிவும் வைத்திருந்தார்கள். அந்த வினை முடிவு என்ன என்றால் செய்யா நின்றான், செய்கிறான் செய்கின்றான் செய்யா நின்றான். இது ரொம்ப அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பழைய இலக்கியங்களுக்குள்ளே நுழைகிற பொழுது மாறான கருத்தை எடுத்து விடுவோம். செய்யா நின்றான் என்றால் செய்கிறான் என்று அர்த்தம். அதுதான் அந்த ஆ நின்று, அதைத்தான் முன்பு முதலாகவே வைத்திருந்தார் இலக்கண சூத்திரத்திலே. ஆ நின்று கின்று கிரு, இது மூன்றும் நிகழ்கால வினைக்கு பயன்படுத்துகிற வினை முடிவுகள். இப்போ இந்த ஆ நின்று நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. பழைய ஒரு தேவார பாடல் என்று நினைக்கிறேன், எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்வர் செத்தாள் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிப்பர். இது பாட்டு. அப்ப சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிப்பர் என்றா அவனவன் சுடலையில கேம்ப் அடிச்சிருவான்னு அர்த்தமா? என்ற எங்க இப்ப நாங்க நயர் மாறான செல்லா நிப்பர் என்றால் செல்லாமல் நிற்பார்கள் என்று வச்சிருப்போம், இல்லை அது நிகழ்கால வினை. செல்லா நிப்பர் என்றால் செல்வர் என்று அர்த்தம். சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிப்பர், சென்று விடுவார்கள் என்று அர்த்தம். ஆகவே இந்த ஆ நின்று என்கின்ற ஒன்று பழைய பாடல்களிலே நிகழ்கால வினை முடிவாக வரும், பல இடங்களிலே வரப்போகிறது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இங்கேயும் வருகிறது. குறள் என்ன?
அழுக்காறு
அழுக்காறு அவா இன்னாச்சொல் வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும்
இழுக்கா
இயன்றது அறம் என்றால் இழுக்கி இயன்றது அறம் என்று அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றை நீக்கி மிச்சமாக இருப்பதுதான் அறம். இந்த நான்கும் கலந்திருந்தால் அது அறமாக மாறாது. முதலிலே அழுக்காறு, பொறாமை இருக்கக்கூடாது. சில பேர் பொறாமை காரணமாக தர்மம் செய்வர். பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டான், ஆகவே நானும் கொடுக்கிறேன், கொடுத்தால் அது தர்மம் இல்லை. பழைய ஒரு சினிமா எங்கேயோ பார்த்த ஞாபகம், தங்கவேலு என்ற ஒரு நகைச்சுவை நினைச்சா, அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. அந்த வீட்டில் ஒரு சாமி வருவான், பிச்சை எடுக்கிற ஆண்டி வருவான், இந்த அம்மா ஒரு சுண்டு அரிசி போடும், உடனே மாமியார் நீ தான் போடுவியாண்டு அது ரெண்டு சுண்டு போடும், பிறகு அவன் நாலு சுண்டு போடுவார்கள், வீட்டிலிருந்து அரிசி மூட்டை முழுவதும் கொடுத்துருவார். இப்படி செய்தால் அதற்கு பெயர் அறம் இல்லை. அழுக்காறு என்பதற்கு பொறாமை என்று அர்த்தம். பொறாமை என்ற சொல்லுக்கு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பொறாமை என்பது நாங்கள் பொதுவாக பொறாமை என்பதுக்கு என்ன அர்த்தம் என்றால், பிறர் ஆக்கம் கண்டு பொறாத தன்மை, அதான் பொறாமை. சொல் பிரயோகம் பயன்படுத்துகிறோமே தவிர அர்த்தம் தெரிந்து பொறாமை என்றால் மற்றவர்கள் பற்றி எரிச்சல் படுவது, பொறுக்காத தன்மை அதான் பொறாமை. அதுக்கு திருவள்ளுவர் பரிமளர் எழுதுகிற பொழுதுவார், பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை பொறாத தன்மை. அப்போ நீ மற்றவன் மேலே பொறாமை கொண்டு, அது இப்போ செல்வர்களிடத்தே இது அதிகம் இருக்கும், அவர் ஒன்று கொடுத்து விட்டார் என்றால் நான் ஒன்று கொடுத்து காட்ட வேண்டும் என்றதுக்காகவே கொடுப்பான், அப்படி கொடுத்தால் அது தர்மம் ஆகாது. அப்போ முதல் மற்றவன் மேலே ஏற்படுகிற பொறாமை அழுக்காறு, அழுக்கு பிறகு அவா, அவனிடம் இது இருக்கிறதே என்னிடம் இது இல்லையே என்று ஏற்படுகிற அந்த புலன்கள் மேல் ஏற்படுகிற ஆசை, அது நிறைவேற முடியவில்லை, என்னிடம் இல்லை அவனிடம் இருக்கிறது என்ற உடனே கோபம் வரும். இந்த மனித இயல்பை எவ்வளவு மெல்லிய நுட்பமாக உணர்ந்து சொல்லுகிறார்கள். அழுக்காறு வரும், அவா வரும், அந்த அவாவின் காரணமாக அது என்னிடம் இல்லையே என்று கோபம் வரும். கோபம் வந்தவுடனே அந்த அளவில் நிற்காது, அவனை தூற்ற ஆரம்பிப்போம். அவரெல்லாம் ஒரு பெரிய ஆளா, அவரை எங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா, அவர் அந்த ஊரில் இருக்கிற பொழுது என்னென்ன எல்லாம் பண்ணினாரு, உன்னை யார் கேட்டது, இவனுக்கு ஏதாவது அவரை குறை சொல்ல வேணும். இதெல்லாம் அந்த அண்ணன் தம்பி மாதிரி, இப்ப அண்ணன் தம்பி மாதிரி சொல்றதும் தப்பு, இப்ப எங்க அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமையா, ஒன்று வந்தால் இன்னொன்று வந்துவிடும். அழுக்காரோடு சேர்ந்து அவா வரும், அவாவோடு சேர்ந்து வெகுளி வரும், வெகுளியோடு சேர்ந்து இன்னாமை வரும். இந்த நாளும் சேர்ந்து வந்தால் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அது தர்மம் ஆகாது. தர்மத்தை அப்படி செதுக்கி தருகிறார் திருவள்ளுவர். மனதிலே வர வேண்டும், முதல் எங்கெங்கு செய்ய முடியுமோ செய்ய வேண்டும், அதுக்கு பிறகு மனச்சுத்தத்தோடு செய்ய வேண்டும். மனச்சுத்தம் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது இந்த நான்கு குற்றம் இருக்கக்கூடாது, இதுதான் இந்த குறள். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும், இழுக்கா என்றால் இழுக்கி, இயன்றது அறம், இவற்றை நீக்கி மிச்சமாக இருப்பதுதான் அறம் என்று சொல்லுகிறார். உரை வாசி.
உரை. அழுக்காறு பிறர் ஆக்கம் பொறாமையும், அவா புலன்கள் மேல் செல்கின்ற அவாவும், வெகுளி அவை ஏதுவாக பிறர்பால் வரும் வெகுளியும், இன்னாச்சொல் அது பற்றி வரும் கடும் சொல்லும் ஆகிய நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்நான்கினையும் கடிந்து இடையறாது நடந்தது அறம் ஆவது. உரை குறிப்பு. இதனால் இவற்றோடு விரவி இயன்றது அறம் எனப்படாது என்பது
இழுக்கா இயன்றது அறம் என்றபடியால் இவற்றை நீக்கி வந்ததுதான் அறம் என்றபடியால் நீக்கப்படாதது அறம் இல்லாததாகி ஆகிவிடும். இது இல்லாதது இனிப்பில்லாதது லட்டாகாது என்றால் என்ன அர்த்தம், இனிப்புள்ளது லட்டாகும் என்று அர்த்தம். இவற்றை நீக்கினால்தான் அறம் என்றால் நீக்காதது அறம் இல்லை என்று அர்த்தம்.
இதனால் இவற்றோடு விரவி இயன்றது அறம் எனப்படாது என்பதுவும் கொள்க. இவை இரண்டு பாட்டானும் அறத்தினது இயல்பு கூறப்பட்டது.
அறத்தினது இயல்பு கூறப்பட்டது. இதுக்கு முதல் குறளையும் இந்த குறளையும் சொல்லி நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள். இனி நாங்கள் படிக்கிற பொழுதெல்லாம் நான் தர்மங்களை இடையிடையே சொல்லிக்கொண்டேதான் போவேன். ஒன்று விளங்குங்கள், இன்றைய நம் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் நமக்கு நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு நாம் பொருள் தேடுகிற பொழுது நம் தேவைக்கு உரிய பொருள் தேடுவதில்லை. நம்முடைய அயலவர்களோ அல்லது எதிரிகளோ யாராவது இருந்தால் அவரளவு பொருள் தேடினால்தான் நிம்மதி வரும் என்று இன்றைக்கு பொருள் தேடுகிறோம். எங்களுடைய மூத்த தலைமுறை தங்களுக்கு தேவையானதை தேடுவதைத்தான் பொருள் என கொண்டது. எனக்கு எல்லாம் இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரனிடம் இன்னும் ஒரு ஏதாவது ஒரு கார் இருந்ததா, எனக்கு நிம்மதி இல்லை என்றால் அந்த கார் என்னிடம் இல்லை, உனக்கு என்னதுக்கு அந்த தேவையை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், தர்மம் நிலைக்க வேண்டுமானால் உங்கள் தேவைக்கேற்ற நீங்கள் வாழுங்கள். மற்றவனுடைய தேவை அவன் விதிப்பதனாலே அவனுக்கு அது வந்து வாய்த்திருக்கும், அது உனக்கு வராது, நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் வராது, காலத்தை வீணாக்காதே. எனக்குரியது இப்ப அது நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, பெண்களுக்கு இவ்வளவும் போதும், எங்களுக்கு தரப்பட்டது போதும் என்று நினைக்க வேண்டும். அதை அப்படி நினைப்பதற்கு ஒரு வழி சொல்லி இருக்கிறார்கள், என்னவென்றால் உன்னை விட மேலே இருக்கிறவனை பார்க்காதே, உன்னை இருக்க கீழே இருக்கிறவனை பார். கீழே எனக்கு கார் இல்லையே என்று கவலைப்படாமல் சொத்தி இந்த வண்டியில உருட்டிட்டு போறானே கால் இல்லாதவன் அவனை பார், கடை ரெண்டு கால் எனக்கு கிடைத்ததே என்று சந்தோஷம் வரும். தம்மில் மெலியாரை கண்டு தமது உடமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க. இந்த ஆவை நீட்டுற, அம்மா பெரிதென்று அகமகிழ்க. என்னை விட மெலியவனை பார்த்து இவ்வளவு தந்திருக்கிறாரே, ரெண்டு காலம் இல்லாமே, ஐயோ நல்ல ரெண்டு கால் நடக்க பண்ணி இருக்கிறாரே என்று கடவுளுக்கு நமஸ்காரம் பண்ணவன். நாங்கள் இப்ப அப்படி பண்ணுவதில்லை. அவனுக்கு கார் கொடுத்தவர், எனக்கே கார் தரவில்லை. பிறகு காரைத்தான் கடவுள் தந்தாலும் அங்க பென்ஸ் கார் அவனுக்கு கொடுத்திருக்காரு, எனக்கு தரவில்லை. நிம்மதி வாழ்நாள் பூராகவும் வராது. அதனால தான் சொல்லுகிறார், இந்த நாலு குணத்தை நீக்கிவிட்டு மிஞ்சினால்தான் அது அறம். இந்த நாளோடு நீ செய்தால் அது அறம் ஆகாது.
குறள் ஆறு. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. உரை.
இதுவும் ஒரு முக்கியமான குறள். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, அஃது ஒருவன் பொன்றுங்கால் பொன்றா துணை. திருக்குறள்ல எனக்கு இருக்கிற ஆச்சரியம் பாருங்க, கொஞ்சம் அதை நிதானிச்சு பிரிச்சு சொல்லிட்டா பொருளே சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு. பெரும்பாலும் ஓரிரு சொற்கள் தவிர ரொம்ப இலகுவாக பொருள் விளங்கும். பொன்றுதல் இறத்தல் அவ்வளவுதான், அது புரிஞ்சதுன்னா போதும். அன்றறிவாம் என்னாது, நாளைக்கு செய்வோம் என்று நேரம் விடாதே. அறம் செய்கிற பல பேர் பிறகு செய்வோம் பிறகு செய்வோம் என்கிறார்கள், அப்படி செய்யாதே. அன்றறிவாம் என்றால் இன்னொரு நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், அப்படி செய்யாதே. அன்றறிவாம் என்னாது அப்படி சொல்லாமல் அறம் செய்க, உடனே செய். அது ஒருவன் பொன்றுங்கால் பொன்றா துணை. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர் உரை வாசிக்கிறதுக்கு முதலே சில விஷயம் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு முன்னுக்கே இதை எல்லாம் அந்த கேட்டவர்களுக்கு சொன்னேன், குணங்கள் பற்றி சொன்னேன், முக்குணங்கள் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு மனுஷனுக்குள்ளே முக்குணமும் மாறி மாறி வேலை செய்யும். சாத்வீகம், ராஜசம், தாமசம். நல்ல சாத்வீக குணம் வேலை செய்கிற பொழுது கொடுக்கலாம் என்று எண்ணம் வரும். நாளைக்கு செய்யலாம் என்று அதை ஏன் வைக்கப்படாது என்று கேட்டால், நாளைக்கு தாமசம் குணம் மாறிவிட்டால் கொடுக்கறது நேற்றதை கொடுக்க மாட்டீர்கள். அந்த மனுஷ இயல்பு. இப்ப வீட்டில் அக்கா தங்கச்சி யாராவது வந்து, அண்ணா வீட்டில் கஷ்டமா இருக்குன்ற உடனே மனம் வந்து, சரி நீ நாளைக்கு வாமா உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தர்றேன் சொல்லிடுவோம். சொன்ன உடனே கொடுத்துட்டா கொடுத்துருவீர், இல்லை என்று வைத்தால் மனதுக்குள்ளே அதை வைத்துக் கொண்டோமானால் அடுத்த நாள் குணம் மாறிவிடும். ஏன், அவர் புருஷனும் இருக்கிறார் தானே, அவர் உடைத்த நான் கஷ்டப்பட்டா அவர் தரும். இதுக்குள்ள தர்க்கங்கள் எல்லாம் புத்தி தேவையான அளவு அடுக்கி தரும். அடிக்கணும்னா என்ன செய்வோம், கொடுக்கலாம் என்று நினைத்ததை கொடுக்காமல் விட்டு விடுவோம். ஆகவே ரெண்டு வழி நம் தமிழ் பெரியவர்கள் சொன்னார்கள், நல்ல விஷயம் மனதுக்குள்ளே வந்துவிட்டால் அதை உடனே செய்துடு, தீய விஷயம் வந்துவிட்டால் அதை ஆற விட்டு செய். ஏனென்றால் தீய விஷயம் வந்து ஆற விட்டால் குணம் மாறுற பொழுது அதை நாம செய்யாம தப்பிடுவோம். அதான் ஔவையார் ஆறுவது சினம் என்றார். கோபம் வந்தா இப்ப ஒருத்தனுக்கு திட்ட வேணும், அடிக்க வேணும் நினைக்கிறயா, இன்றைக்கு திட்டாதே நாளைக்கு திட்டுறேன்ட்டு வை, நாளைக்கு திட்ட மாட்டேன் மறந்து போய்விடும். அதுபோலத்தான் கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டால் இன்றைக்கே கொடுத்து விடு, நாளைக்கு கொடுக்கலாம் என்றால் அதுவும் மறந்து போய்விடும். அதைத்தான் இந்த குறளிலே சொல்லுகிறார், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க,
மற்றது
அப்படி மற்று அஃது ஒருவன் பொன்றுங்கால் பொன்றா துணை. ஒருவன் மரணிக்கிற பொழுது மரணிக்காத துணையாக அது வந்து சேரும் என்கிறார்.
உரை. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, யாம் இதுபொழுது இளையம் ஆகலின் இறக்கும் ஞான்று செய்தும் என கருதாது அறத்தினை நாள்தோறும் செய்க.
இது பரிமாநிலகர் அதுல ஒரு சும்மா ஒரு 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 இது போடுறார், ஒரு ஒரு ரசனை குறிப்போன்று போடுகிறார். என்னவென்றால், இவன் ஏன் நாளைக்கு செய்கிறான் ஏன் சொல்லுவான்டா, யாம் இது பொழுது இளையோம், இப்ப எனக்கு இன்னும் வயசு இருக்குத்தானே, இப்ப என்ன எனக்கு என்ன அவசரம், ஏன்னா இவருக்கு ஏதோ இவருடைய மரணம் இவருக்கு தெரியும்ன்ற மாதிரி. அவனவன் மனிதனுக்கு 100 வயசு 120 வயது மனிதனுக்கு தீர்க்கப்பட்ட வயது என்கிறார்கள். நாம எல்லாருடைய எண்ணமும் எப்படியும் ஒரு 80 வயசு வரையும் இருப்போம். எல்லாருடைய எண்ணமும் அடுத்த அடி தூக்கி வைக்கிற பொழுதும் மரணம் வந்து விடலாம். அதான் கடவுள் செய்த பெரிய அதிசயங்கள்ல ஒன்று, மரணத்தை பற்றிய ரகசியத்தை இன்றைக்கு வரைக்கும் போற்றுகிறான். அதனாலதான் பயமா இருக்கிறது, எந்த நிமிஷமும் மரணம் வரலாம். ஆகவே நாளைக்கு செய்யலாம் என்ற பேச்சையே வைத்துக் கொள்ளாதே. அது அப்படி வைக்கிறவன் என்ன சொல்வானாம், யாம் அது இது பொழுது இளையோம்
ஆகலின் இறக்கும் ஞான்று செய்தும்,
இறக்கும் ஞான்று செய்வோம், சாகர கொஞ்சம் வயசாகட்டும் அந்த நேரத்துல செய்வோம் என்று நினைச்சா ரெண்டு ஆபத்து. ஒன்று, அந்த நேரம் நீ செய்ய மாட்டாய், மரணம் எப்ப வரும் என்று தெரியாதபடியா எந்த நேரமும் வரலாம், இப்ப நினைச்சோடனே செய்திரு. இதுதான் அங்க அவர் சொல்லுகிற விஷயம். யாம்
இதுபொழுது இளையம் ஆகலின் இறக்கும் ஞான்று செய்தும் என கருதாது அறத்தினை நாள்தோறும் செய்க, அது பொன்றுங்கால் பொன்றா துணை. அவ்வாறு செய்த அறம் இவ்வுடம்பின்றும் உயிர் போம் காலத்து அதற்கு அழிவு இல்லாத துணையாம்.
அது கந்தர் அலங்காரம் என்று நினைக்கிறேன். அருணகிரிநாதர் சொல்வார், சாந்துணை போதும் மறவாதார்க்கு ஒரு தாழ்வில்லையே என்று ஒரு அடிவர். சாந்துணை போதும் மறவாதார்க்கு என்ன எப்படி போட்டிருக்க வேணும்? சாந்துணை போதும் நினைவார்க்கு ஒரு தாழ்வில்லையே என்று போட்டிருக்கா, அந்த மறவாதார்க்கு என்று ஏன் போட்டார் என்று கேட்டால், மரணிக்கிற பொழுது கடவுளை நினைத்தால் முத்தி வந்துவிடும் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படி அந்த அபிப்பிராயம் சொன்னதனுடைய அடிப்படை என்னவென்றால், அப்படி நினைக்க முடியாது என்பது அபிப்பிராயம். மரணிக்கிற பொழுது நம்முடைய எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன, ஒருவன் மரணிக்கிற பொழுது அவனுடைய எண்ணத்திலே எது வருகிறதோ அந்த பிறவி இவனுக்கு வாய்க்கும். அப்போ உடனே நாம அது ரொம்ப லேசா போச்சு, அப்ப அடுத்த பிறப்புல பணக்காரனா வரவனும்டா, பணக்காரனை நினைச்சா அடுத்த பிறப்புல பணக்காரனா பிறக்கலாம் என்றா, அப்படி நினைக்க முடியாது. அப்படி அந்த நேரத்திலே அந்த நினைப்பு வர வேணுமானா முன்னுக்கு பிராக்டிஸ் வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒலிம்பிக்ல ஓட வேணும் என்றா அன்றைக்கு போய் ஓடி பார்க்கலாம்ட்டு நானும் ஓட முடியுமா? எவ்வளவு பயிற்சி பெறுகிறான். அப்ப பயிற்சி எப்ப ஆரம்பிக்க வேணும்? ஓடுறதுக்கு முன்னமே பயிற்சி ஆரம்பிக்க வேண்டும். அதனால தான் சொல்லுகிறார் முன்னுக்கே நினை. அருணகிரிநாதர் அதான் சாந்துணை போதும் மறவாதார் இப்ப மறக்காம இருக்க வேணுமானா முன்னுக்கு பயிற்சி வேணும். யாம் இது பொழுது இளையோம் சாகுற பொழுது முருகனை பத்தி நினைக்கலாம் என்றா முருகன் ஞாபகத்துக்கு வரமாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இந்த விஷயத்திலே பதிவு பதிவு கொள்ள வேண்டும். இளமை காலத்திலே நான் இப்ப செய்ய தேவையில்லை, முதுமையிலே செய்யலாம் என்று நினையாதே. ஒன்று, முதுமை மரணம் உனக்கு எப்போ வரும் என்பது தெரியாது என்பது ஒன்று. மரணிக்கிற காலம் பின்னிருந்தாலும் இப்போ செய்து நீ பழகாவிட்டால் பிற்காலத்திலே செய்ய மாட்டாய் என்றது இன்னொன்று. ஆகவே நாளை செய்வோம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் அறத்தை செய்வாயாக. இதுதான் இந்த குரல்.
அவ்வாறு செய்த அறம் இவ்வுடம்பின்றும் உயிர் போம் காலத்து அதற்கு அழிவு இல்லாத துணையாம். உரை குறிப்பு, மற்று என்பது அசைநிலை, பொன்றா துணையாக
ஒன்று விளங்கிட்டே போவோம். மற்று என்பது அசைநிலை. நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன் அசைநிலை என்றால் என்ன என்று சொன்னேன். அசைநிலை என்றால் சில பாட்டிலே சில சொற்கள் வரும், அந்த சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, அர்த்தம் தேடப்படாது. அப்ப ஏன் அந்த சொல் அதுல போட்டார்கள் என்று கேட்டால், ஓசை நிரப்புவதற்காக போட்டார்கள். ஆங்கிலேயர்கள் போல அல்ல நாம். இப்ப சில எழுத்துக்களை போட்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள், கேட்டால் சைலண்ட் என்பார்கள். சில சொற்களுக்கு ஸ்பெல்லிங் போடுற பொழுது ஒரு எழுத்து வரும், இந்த எழுத்து இந்த சொல்லுக்கு சைலண்ட் என்பார்கள். அதை விட ஒரு முட்டாள்தனம் உண்டா? ஒரு எழுத்துக்கு சைலண்ட் என்று ஒரு எழுத்துக்கு வரி வடிவம் ஒளி வடிவம் என்று ரெண்டு இருக்கிறது. ஒளி வடிவம் அதில் வந்தால்தான் வரி வடிவம் போட வேண்டும். ஒளி வடிவமே இல்லையாம், வரி வடிவத்தை போடுகிறார்கள். நான் அன்றைக்கும் சொன்னேன், ஆனா மண்ணா மாவண்ணா மீனா அம்மா, ஆனா உம்மண்ணா மாவண்ணா மீனா அம்மாவா? உடனே எப்படி ஆனா அம்மா மீனாவையும் போட்டேன்னு கேட்டா மீனா சைலண்ட். என்ன ஒரு முட்டாள் என்று நினைக்க மாட்டீர்களா? அந்த மாதிரி தான் அங்க போட்டிருக்கிறார்கள். அப்ப அப்படித்தானா இந்த அசைநிலை என்றால், அசைநிலை அர்த்தமில்லாத சொல்லை ஏன் போடுகிறார்கள் என்றால், பாட்டு அமைப்பு என்று ஒரு ஒரு ஓசை நிறைவு இருக்கிறது. இந்த ஓசை நிறைவிலே ஒரு சொல்லில்லாவிட்டால் அந்த இடம் வெளியாக வரும், அந்த ஓசை காதுக்கு இனிமையாக இருக்காது. அதற்காக என்ன செய்வார்கள்? அந்த ஓசை குறைகிற பொழுது ஏற்கனவே அந்த மனுஷன் ஒன்னே முக்கால் வரி தான் பாடுது, அதுலயும் வந்தாளுக்கு சொல்லி மிஞ்சி போச்சு, நாங்க 100 வரி எழுதினாலும் அங்கால ஒரு சொல்லு எங்களுக்கு இன்னும் கூட நிக்குதே தவிர போதாம இல்லை. 1.5 வரியிலேயே அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிட்டாரு, ஒரு இடம் மிஞ்சி போச்சு. அந்த இடத்த எப்படி நடக்கணும்? ஓசை சரியா இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஒரு சொல் போட வேண்டும். அதுக்காக ஒரு சொல் போடுகிறார். அப்படி போடப்படுகிற சொல்லுக்குத்தான் அசை சொல் என்று பெயர். இப்ப இந்த குரலில் ஒரு அசை சொல் வருகிறது என்கிறார் பெருமளகர். எங்கே? மற்று என்பது அசைநிலை. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்று தேவையில்லை. அந்த சொல்ல நீங்க விட்டு பாருங்க, பொருள் சரியா? அது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, அது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொருள் முடிஞ்சது. அப்ப ஆனா ஓசை முடியல, காதுக்கு அது இடைஞ்சலா இருக்குது. அப்ப அதுக்காகத்தான் மற்ற என்று ஒரு ஓசையை சும்மா போட்டு நிரப்பி இருக்கிறார்கள். பொருள் இல்லாமல் பாட்டோசை நிரப்புவதற்காக போடப்படுகிற அந்த சொல்லுக்கு அசை சொல் என்று பெயர். இது அந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டு பாருங்க, நமக்கு இதுவரைக்கும் தெரியாது ஒரு சொல் சும்மா நிக்குதுங்கிறதே எங்களுக்கு தெரியவில்லை, எவ்வளவு நுட்பமா படிச்சிருப்பார். அப்ப மற்று என்பது அசை சொல், அசைநிலை என்கிறார்.
மற்று என்பது அசைநிலை, பொன்றா துணை என்றார். செய்த உடம்பு அழியவும் உயிரோடு ஒன்றி ஏனை உடம்பினும் சேரலின்.
சேரலின், அதாவது நீ தர்மத்தை செய், பொன்றுங்கால் பொன்றா துணை, சாகிற பொழுது சாகாத துணையாக வரும் என்றார். அதுக்கு விளக்கம் சொல்லுறார் பரிமளகர். என்னையா, நீ என்னதான் செய்தாலும் செத்து போனா அதோட முடியுது என்று கேட்டால், இல்லை, சாவது உடம்புதான், உயிர் இல்லை. இந்த உடம்பாலே செய்யப்படுகிற பலன் செயல்கள் அத்தனையினுடைய பலனையும் உயிர்தான் அனுபவிக்கிறது. ஆகவே நீங்கள் செய்த இம்மையிலே செய்த நல்வினை தீவினை என்ற இரண்டும், இதை கொஞ்சம் கவனி, இங்க நான் முந்தையும் சொல்லியிருப்பேன், இந்த புறவியிலே நாங்கள் செய்கிற வினையை ரெண்டா பிரிக்கலாம், நல்வினை தீவினை என்ற இரண்டும், உயிரிலே பாவம் புண்ணியம் என்று பதிந்து அடுத்த புறவியிலே இன்பம் துன்பம் என்று வரும். இதுதான் இந்த தொடர்ச்சி, நல்வினை தீவினை, பாவ புண்ணியம், இன்ப துன்பம். இந்த பிறவியில ஒரு இன்பம் அனுபவிக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு புண்ணியம் கொண்டு வந்திருக்கிறோம், அதுக்கான நல்வினை செய்திருக்கிறோம். இந்த பிறவியிலே ஒரு துன்பம் அனுபவிக்கிறோம் என்றால் ஒரு பாவம் கொண்டு வந்திருக்கிறோம், அதற்கான தீவினை செய்திருக்கிறோம். இது மூன்றும் தொடுத்து வரும். ஆகவே இதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவியில எனக்கு ஏற்படுகிற நல்ல செயல் கெட்ட செயல் எல்லாம் நான் கொண்டு வந்தது. அப்போ இந்த உடம்பாலை செய்த நல்வினை செய்வினைகள் என் உயிரிலே பாவ புண்ணியமா பதிஞ்சிட்டது, நீ செத்தாலும் அது உனக்கு வரப்போகுது, அதனால் தான் அது பொன்றா துணை என்றார். உடம்பு சாகும், அது சாகாமல் அடுத்த பிறவியிலே உன்னிடம் வந்து சேரும் என்றபடியால் பொன்றுங்கால் பொன்றா துணை என்று சொன்னார் என்கிறார் பரிமளகர்.
செய்த உடம்பு அழியவும் உயிரோடு ஒன்றி ஏனை உடம்பினும் சேரலின்.
எது செய்த உடம்பு, நீங்க உஷாரா இருக்கிறீங்களான்னு சோதிக்கிறது. அதாவது நல்வினை தீவினையை செய்த உடம்பு அழியவும் அது பாவ புண்ணியமாக அடுத்த பிறவியிலும் வந்து சேருவதால் அதை பொன்றா துணை என்றார்.
இதனால் இவ் இயல்பிற்றாய அறத்தினை நிலையாத யாக்கை நிலையின பொழுதே செய்க என்பது கூறப்பட்டது.
என்ன முக்கியமான விஷயம், அப்ப அறம் என்ன செய்ய வேண்டும், யாக்கை நிலையாதது, ரொம்ப அதை ரொம்ப அடிப்படையில் தெரிந்து கொள்ளுங்க. யாக்கை நிலைய எந்த நிமிஷமும் அது அழியலாம். நான் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், போன வாரம் தான் எல்லாம் டெஸ்ட் எடுத்தேன், கொலஸ்ட்ரால் எல்லாம் சரியாக இருக்கிறது, இப்படி நமக்குள்ள ஒரு திருப்தி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹார்ட் சரியாக வேலை செய்யுது, இப்படியே சொல்லிட்டு வெளியில் வந்தான் ஒருத்தன் வாழைப்பழத்தோட வலிக்க விழுந்து செத்து போனான். ரொம்ப மோசமாக இருக்கின்றவன் இழுத்து இழுத்து இருக்கிறான். ஆகவே மரணம் எந்த நேரத்திலே வரும், அது யார் கையிலும் இல்லை, எந்த கெட்டித்தனத்திலும் இல்லை, எந்த நிமிஷமும் வரலாம். ஆகவே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், இது உடம்பு நிற்கிற பொழுது நாம் செய்யக்கூடிய புண்ணிய பலன்களை அன்றன்று செய்து, நாளைக்கு இது நிற்கும் என்பதற்கு என்ன நிச்சயமும் இல்லை, நாளைக்கு வேண்டாம் அடுத்த நிமிஷம் நிற்கும். நான் இப்படியே இருந்து பேசுற பொழுது இது விழுந்தா தலையில, இனி கனவேருக்கு திருக்குறள் போகாது, இதுதான் நிற்கும், பயம் வந்து விடுகிறதல்லவா, ஏதாவது ஒன்றிலே எங்கள் உயிர் போகலாம். ஆகவே உடம்பு நிலைக்கிற பொழுது அந்த வினாடி செய்வதை செய்து புண்ணியத்தை தேடிக்கொள், அதுதான் அந்தறிவாம் என்னாது அறம் செய்க.
இதனால் இவ்வியல்பிற்றாய அறத்தினை நிலையாத யாக்கை நிலையின பொழுதே செய்க என்பது கூறப்பட்டது.